Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
योग रखेंगे, अच्छी तरह से ध्यान करेंगे तो जैसे अपने ऊपर कृपा करते हो या मांगने की दकाने रहती है आशीर्वाद और कृपा. तो नए नए होते भगत है ये हिरे हुए हैं. बाप को भी कृपा, फलाने को भी कृपा, बड़े आदमियों की कृपा, भाषाओं को भी कृपा, आशीर्वाद. यह वास्तव में सब कुछ अपने ऊपर आप ही करना है बच्चों को. मेरे से कोई भी बेकायदे काम तो नहीं होता है. अगर होता है, खाता है, तो फिर वो काम न करना है. अगर किया है तो बाप को लिख देना है. लिखने से ही जैसे अपने ऊपर कृपा करते आशीर्वाद करते हैं, न लिखने से.
25/9/2014 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் பூமியின் வாழும் நட்சத்திரங்களாவீர்கள். நீங்கள் முழு உலகிற்கும் ஒளியை கொடுக்க வேண்டும். எவ்வாறு சிவபாபா குழந்தைகளாகிய உங்களுடைய சரீரங்களை தூய்மையாக்குகிறார்? அவர் உங்களுக்கு தாய் பிரம்மாவின் மூலமாக ஞான பாலை கொடுத்து உங்களுடைய சரீரத்தை தூய்மையாக்குகிறார். இதனாலேயே அவருடைய புகழில் பாடப்படுகிறது, நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். நீங்கள் இப்பொழுது தாய் பிரம்மாவின் மூலம் ஞானப்பாலை பருகுவதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு நீங்கள் தூய்மையாகுவீர்கள். தாரணைக்குரிய சாராம்சம். முதலாவது, ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு தொடர்ந்தும் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை செய்யுங்கள். மன்மனாபவ என்ற சமிக்ஞையை கொடுங்கள். யோக சக்தியினால் தூய்மையாகி ஒரு பிரகாசிக்கின்ற நட்சத்திரம் ஆகுங்கள். இரண்டாவது, இந்த இல்லையற்ற ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டு ஒரு சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்கள். மனிதர்களுக்கு ஞான தைரியத்தை, மனிதர்களுக்கு ஞான தைலத்தை கொடுத்து அவர்களை அறியாமை எனும் காரிருளில் இருந்து அகற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தூய்மையின் ராஜரீகம் என்ற சிறப்பியல்பினால் நிறைந்திருப்பதன் மூலம் இந்த மேன்மையான வாழ்க்கையை வெளிப்படுத்துவீர்களாக. தூய்மையின் ராஜரீகமே பிராமண வாழ்க்கையின் சிறப்பியல்பாகும். ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அவரது முகத்திலும் நடத்தையிலிருந்து உங்களால் கூற முடிவது போன்றே பிராமண வாழ்க்கையும் தூய்மையின் பிரகாசத்தினால் இனங்காணப்படுகின்றது. உங்களுடைய எண்ணங்களிலேனும் தூய்மையின்மையின் பெயரோ அல்லது சுவடோ இல்லாத போதே தூய்மையின் பிரகாசம் நடத்தையிலும் முகத்திலும் புலப்படுகிறது. தூய்மை என்றால் பிரம்மச்சரியம் என்ற வாக்குறுதியை கடைபிடிப்பது மாத்திரமல்ல, எந்த ஒரு விகாரத்தினதும் அதாவது எவ்வித தூய்மையின்மையினதும் ஆதிக்கமும் இருக்கக்கூடாது. அப்பொழுதே நீங்கள் அச்சிறப்பியல்பினால் நிறைந்துள்ள பிராமண ஆத்மா எனப்படுவீர்கள். ஸ்லோகம். சுய புரிந்துணர்வை கொண்டவர்கள் சதா சந்தோஷமாக இருப்பதுடன் சகல பேர்களுக்குமான உரிமையை கொண்டிருப்பார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகிறார். ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருப்பது போன்றே நீங்கள் பூமியின் நட்சத்திரங்கள் என்று உங்களை பற்றி நினைவு கூறப்பட்டுள்ளது. அவை ஸ்வர்க்க தேவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. உண்மையில் அவை தேவர்கள் அல்ல, நட்சத்திரங்களாகிய நீங்கள் முழு உலகிற்கும் ஞான ஒளியை கொடுப்பதால் நீங்கள் அவற்றை விடவும் மிகவும் அதிகளவு சக்தி வாய்ந்தவர்கள் ஆவீர்கள். நீங்களே தேவர்களாக போகின்றவர்கள். நடைபெறுகின்ற எழுச்சியும் வீழ்ச்சியும் உங்களுடையதே ஆகும். அந்த நட்சத்திரங்கள் மேடைக்கு ஒளியை கொடுக்கின்றன, ஆனால் அவை தேவர்கள் என அழைக்கப்பட மாட்டாது. நீங்கள் இப்பொழுது தேவர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்களே முழு உலகிற்கும் ஞான ஒளியேற்றுபவர்கள் ஆவீர்கள். இப்பொழுது முழு உலகிலும் காரிருள் சூழ்ந்துள்ளது. அனைவரும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டனர். இனிய குழந்தைகளாகிய உங்களை தேவர்களாக்குவதற்கு இப்பொழுது தந்தை வந்துவிட்டார். மனிதர்கள் அனைவரையும் தேவர்களாக கருதுகின்றார்கள். அவர்கள் சூரியனையும் ஒரு தேவர் என்றே கூறுகின்றார்கள். சில இடங்களில் அவர்கள் சூரியனின் கொடியையும் ஏற்றி தங்களை சூரிய வம்சத்தவர்கள் என்று அழைக்கின்றார்கள். உண்மையில் நீங்களே சூரிய வம்சத்தவர்கள் ஆவீர்கள். தந்தை இங்கமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது பாரதத்தில் காரிருள் மாத்திரமே உள்ளது. இப்பொழுது பாரதத்தில் ஒளி மாத்திரமே இருக்க வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான தைலத்தை கொடுக்கின்றார். நீங்கள் அறியாமை உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். உங்களை மீண்டும் ஒரு முறை விழித்தெல செய்வதற்கு தந்தை வந்துவிட்டார். அவர் கூறுகின்றார், நாடக திட்டத்துக்கேற்ப நான் ஒவ்வொரு கல்பத்திலும் அதிமங்களகரமான சங்கம யுகத்தில் வருகின்றேன். இந்த அதிமங்களகரமான சங்கம யுகமானது சமய நூல்களிலும் குறிப்பிடப்படவில்லை. நீங்கள் இப்பொழுது நட்சத்திரங்களாகி பின்னர் தேவர்களாகுவதால் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரம் இந்த யுகத்தை பற்றி தெரியும். உங்களுக்கு மாத்திரமே கூறப்பட்டுள்ளது. சொர்க்க தேவர்களுக்கு வந்தனங்கள். பூஜிப்பவர்களிலிருந்து நீங்கள் இப்பொழுது பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகுகின்றீர்கள். அங்கே நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது ஓர் ஆன்மீக கல்வி என்று அழைக்கப்படுகின்றது. இதில் எவருக்கும் இடையில் எந்த யுத்தமும் இருக்க முடியாது. ஆசிரியர் சாதாரணமான முறையில் கற்பிக்கின்றார். குழந்தைகளும் சாதாரணமாகவே கற்கின்றார்கள். இதில் ஒரு யுத்தம் பற்றிய கேள்விக்கே இடமில்லை. இவர் ஒரு பொழுதும் தன்னை கடவுள் என்று கூறுவதில்லை. உங்களுக்கு கற்பித்து கொண்டிருப்பவர் அசரீரியான சிவபாபா என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே தெரியும். அவர் தனக்கென சொந்தமாக ஒரு சரீரத்தை கொண்டிருப்பதில்லை. அவர் கூறுகிறார், நான் இந்த இரதத்தை கடனாக பெற்றுள்ளேன். அவர் ஏன் பாக்கிய ரதம் என்று அழைக்கப்படுகின்றார்? ஏனெனில் அவர் மிக மிக பாக்கியசாலி ரதம் ஆவார். அவரே உலக அதிபதியாகுபவர் ஆதலால் அவர் அதிர்ஷ்ட ரதமாகிய பகீரதன் ஆவார். அவை அனைத்தினதும் அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதுவே அனைத்திலும் மகத்துவமான கல்வியாகும். உலகில் பொய்மை தவிர வேறு எதுவும் இல்லை. சத்திய படகு ஆடலாம், ஆனால் அது மூழ்கிவிட மாட்டாது என கூறப்பட்டுள்ளது. இந்நாட்களில் பல வகையான கடவுள்மார் வெளிப்பட்டுள்ளனர். அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் கூழாங்கற்களையும் கற்களையும் கூட கடவுள் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் கடவுளையே அதிகளவு அலைந்து திரிய வைத்துள்ளார்கள். ஒரு லௌகீக தந்தை தனது குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துவதை போன்றே தந்தை இங்கமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் அந்த தந்தை ஆசிரியராக குருவாக இருக்க மாட்டார். முதலில் ஒரு குழந்தை ஒரு தந்தைக்கு பிறக்கின்றார். பின்னர் அவர் சிறிது வளரும் பொழுது அவருக்கு கற்பிப்பதற்கு ஓர் ஆசிரியர் தேவைப்படுகின்றார். 60 வயதின் பின்னர் ஒரு குரு தேவைப்படுகின்றார். அவர் ஒருவரே தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அவர் கூறுகின்றார், நான் ஆத்மாக்களாகிய உங்களின் தந்தை. ஆத்மாவே கற்கின்றார். ஓர் ஆத்மா ஆத்மா என்றே அழைக்கப்படுகின்றார். ஆனால் சரீரத்துக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதை பற்றி சிந்தியுங்கள். இது ஓர் எல்லையற்ற நாடகமாகும். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதே இடம்பெறுகின்றது. இது எதுவும் புதியதல்ல. இது தொடர்ந்தும் சுழல்கின்ற அனாதியான ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும். ஆத்மாக்கள் அனைவரும் நடிகர்கள் ஆவார்கள். ஆத்மாக்கள் எங்கு வசிக்கின்றார்கள்? நீங்கள் கூறுவீர்கள், நாங்கள் பரந்தாமமாகிய எங்கள் வீட்டில் வசிப்பவர்கள். பின்னர் நாங்கள் எங்களுடைய எல்லையற்ற பாகத்தை நடிப்பதற்கு இங்கு வருகின்றோம். தந்தை எப்பொழுதும் அங்கேயே வசிக்கின்றார். அவர் மறுபிறவி எடுப்பதில்லை. படைப்பவராகிய தந்தை இப்பொழுது உங்களுக்கு தனது மற்றும் படைப்பினது சாராம்சத்தை கூறுகின்றார். சுய தரிசன சக்கரதாரிகள் என்று அவர் குழந்தைகளாகிய உங்களை அழைக்கின்றார். வேறு எவராலும் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் விஷ்ணுவே சுயதரிசன சக்கரதாரி என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். எனவே அவர்கள் மினவுகின்றார்கள், ஏன் நீங்கள் மனிதர்களை இவ்வாறு அழைக்கின்றீர்கள்? உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். நீங்கள் சூத்திரர்களாக இருந்த பொழுது மனிதர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாகிவிட்ட பொழுதும் இன்னமும் மனிதர்களாகவே இருக்கின்றீர்கள். நீங்கள் தேவர்களாகும் பொழுது மனிதர்களாகவே இருப்பீர்கள். எவ்வாறாயினும் நடத்தையே மாற்றமடைகின்றது. ராவணன் வரும்போது உங்களுடைய நடத்தை பெருமளவு சீரழிகின்றது. அவ்விகாரங்கள் சத்திய யுகத்தில் இருக்க மாட்டாது. தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அமரத்துவ கதையை கூறுகின்றார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பல்வேறு கதைகளை கேட்டுள்ளீர்கள். அமரத்துவ பிரபுவானவர் பார்வதிக்கு அமரத்துவ கதையை கூறினார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எவ்வாறாயினும் நிச்சயமாக சங்கரரே பார்வதிக்கு கதையை கூறியிருந்திருக்க வேண்டும். எவ்வாறு சிவனால் அதை கூற முடியும்? பலர் அதை செவிமடுக்க செல்கின்றார்கள். தந்தை இங்கமர்ந்திருந்து உங்களுக்கு பக்தி மார்க்கத்து விடயங்களை கூறுகின்றார். பக்தி செய்வது தீங்கானது என்று தந்தை கூறமாட்டார். இல்லை, அனாதியான நாடகமே உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், முதலில் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள், இதுவே பிரதான விடயமாகும். கடவுள் பேசுகின்றார், மன்மனாபவ, அதன் அர்த்தம் என்ன? தந்தை இங்கமர்ந்திருந்து அதன் அர்த்தத்தை இவ்வாயினூடாக உங்களுக்கு கூறுவதார், இதுவே கௌமுக், பசுவின் வாயாகும். நீங்களே தாயும் நீங்களே தந்தையும் என்று அவரை இட்டு நீங்கள் கூறுகின்றீர்கள் என்பதும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அவர் உங்கள் அனைவரையும் இத்தாயினூடாக தத்தெடுத்துள்ளார். சிவபாபா கூறுகின்றார், நான் உங்களுக்கு ஞானப்பாலை இவ்வாயினூடாக பிரம்மாவின் மூலமாக தருவதால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் பின்னர் ஒரு தூய சரீரத்தை பெறுகின்றீர்கள். ஆத்மாக்கள் முழுமையாக தூய்மையாகி பின்னர் அவர்கள் படிப்படியாக தொடர்ந்தும் ஏணியில் கீழிறங்குகின்றார்கள். நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள் என்பதையும் உங்களுடைய சரீரமும் தூய்மையாக இருந்தது என்பதையும் நீங்கள் நாடகத்துக்கேற்ப நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்துக்குள் வந்தீர்கள் என்பதையும் ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையாக இல்லை. இப்பொழுது 9 கரட் தங்கமே இருப்பதாக கூறப்படும். ஒரு சிறிய சதவீதம் மாத்திரமே இப்பொழுது எஞ்சியுள்ளது. அது முழுமையாக மறைந்து விடுகின்றது என்று உங்களால் கூற முடியாது. சிறிதளவு அமைதி இன்னமும் இருக்கின்றது. தந்தை உங்களுக்கு இந்த சமிக்ஞையை கொடுத்துள்ளார். லக்ஷ்மியினதும் நாராயணனதும் விக்கிரகங்கள் முதற்தரமானவையாகும். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் முழு சக்கரமும் உள்ளது. தந்தையின் அறிமுகமும் அதில் உள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்கள் முழுமையாக தூய்மையாகாது விட்டால் உங்களுடைய புத்திகளில் தந்தையின் அறிமுகம் உள்ளது. தந்தை உங்களுக்கு தூய்மையாக்குவதற்கான வழியை காண்பிக்கின்றார். ஆத்மாக்களில் உள்ள கலப்படம் எவ்வாறு அகற்றப்பட முடியும்? அதற்காகவே நினைவு யாத்திரை உள்ளது. இது போர்க்களம் என அழைக்கப்படுகின்றது. நீங்கள் ஒவ்வொருவரும் போர்க்களத்தில் உள்ள ஒரு தனிப்பட்ட போர் வீரராவீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் விரும்பிய அளவுக்கு முயற்சியை செய்ய முடியும். முயற்சி செய்வது ஒரு மாணவனின் கடமையாகும். நீங்கள் எங்கு சென்றாலும் தொடர்ந்தும் ஒருவரை ஒருவர் எச்சரிக்கை செய்யுங்கள். மன்மனாபவ, நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்வீர்களா? இந்த சமிக்ஞையை ஒருவருக்கொருவர் கொடுங்கள். தந்தையின் கல்வியே சமிக்ஞை. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், உங்களுடைய சரீரம் ஒரு வினாடியில் தங்கமாகுகின்றது. நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றேன். நீங்கள் தந்தையின் குழந்தைகள் ஆகும் பொழுது உலக அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். பின்னர் உலக ராஜ்யமும் இருக்கும். இதில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோருவதே நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியாகும். இல்லாவிடில் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கும். இது சரியானதாகும். முயற்சி செய்வது ஒவ்வொருவரையும் பொறுத்ததாகும். தொடர்ந்தும் தன்னையும் நினைவு செய்யுங்கள். ஆத்மா முழுமையாக தூய்மையாகுவார். நீங்கள் சத்தோ பிரதானாகி சத்தோ பிரதான் உலக அதிபதிகளாகுவீர்கள். நீங்கள் பல தடவைகள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானாகியுள்ளீர்கள். இச்சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. இது ஒரு பொழுதும் சுற்றுவதை நிறுத்தாது. தந்தை இங்கமர்ந்திருந்து மிக நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். அவர் கூறுகின்றார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வருகிறேன். குழந்தைகளாகிய நீங்களே என்னை அழுக்கான உலகத்துக்கு அழைக்கின்றீர்கள். நீங்கள் எனக்கு கொடுக்கும் அழைப்பு என்ன? நீங்கள் கூறுகின்றீர்கள், நாம் தூய்மையற்றவர்களாகிவிட்டதால் வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். இது உங்களுடைய அத்தகையதோ ஒரு அற்புதமான அழைப்பு. நீங்கள் கூறுகின்றீர்கள், எங்களை அமைதிதாமத்துக்கு சந்தோஷதாமத்துக்கும் அழைத்து செல்லுங்கள். எனவே நான் உங்களுடைய கீழ்ப்படி வாண சேவகனாவேன். இதுவும் நாடகத்தின் காட்சியாகும். நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் அதே விடயத்தை கற்று உங்களுடைய பாகத்தை நடிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாவே தனது பாகத்தை நடிக்கின்றார். இங்கு அமர்ந்திருக்கையில் தந்தை ஆத்மாக்களையே பார்க்கின்றார். அவர் நட்சத்திரங்களை பார்க்கின்றார். ஆத்மாக்கள் மிகவும் சின்னஞ்சிறியவர்கள். நட்சத்திரங்களில் பிரகாசம் இருப்பது போன்றுள்ளது. சில நட்சத்திரங்கள் மிகவும் பிரகாசமாகவும் ஏனையவை மங்களாகவும் உள்ளன. சில சந்திரனுக்கு அருகில் உள்ளன. நீங்களும் யோக சக்தி மூலம் மிகவும் தூய்மையானவர்கள் ஆகுவதால் பிரகாசிக்கின்றீர்கள். பாபாவும் கூறுகின்றார், குழந்தைகளாகிய உங்களின் மத்தியில் மிக சிறந்த நட்சத்திரங்களாக உள்ளவர்களுக்கு நான் ஒரு மலரை தருவேன். குழந்தைகளாகிய உங்களுக்கும் ஒருவரை ஒருவர் தெரியும். சிலர் உண்மையிலேயே மிகவும் உறுதியானவர்களாகவும் சிலர் பலவீனமானவர்களாகவும் உள்ளார்கள். அந்த நட்சத்திரங்கள் தேவர்கள் என அழைக்கப்பட முடியாதவையாகும். நீங்கள் மனிதர்களாவீர்கள். எவ்வாறாயினும் தந்தை ஆத்மாக்களாகிய உங்களை தூய்மையாக்கி உங்களை உலக அதிபதிகளாக்குகின்றார். தந்தை உங்களுக்கு பெருமளவு சக்தியை ஓர் ஆஸ்தியாக தருகின்றார். அவரே சர்வ சக்திவானாகிய தந்தை ஆவார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமளவு சக்தியை நான் தருகின்றேன். பாடப்பட்டும் உள்ளது, சிவபாபா நீங்கள் இங்கமர்ந்திருந்து இக்கல்வியினூடாக எங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுகின்றீர்கள். அற்புதம். எங்களை வேறு எவரும் அவ்வாறு ஆக்குவதில்லை. கல்வியே உங்களுடைய வருமானத்துக்கான மூலாதாரமாகும். ஆகாயம் பூமி போன்றவை அனைத்தும் எங்களுடையவை ஆகுகின்றன. எவராலும் அதை எங்களிடமிருந்து அபகரிக்க முடியாது. அது அசைக்க முடியாத ராஜ்யம் என்று அழைக்கப்படுகின்றது. அதை எவராலும் சேதமாக்க முடியாது. எவராலும் அதை எரிக்க முடியாது. ஆகவே நீங்கள் அத்தகையதோ தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த தனிப்பட்ட முயற்சியை செய்ய வேண்டும். குழந்தைகள் அருங்காட்சியகங்கள் போன்றவற்றை கட்டுவதால் அப்படங்களின் ஊடாக உங்களுக்கு சமமானவர்களுக்கு உங்களால் விளங்கப்படுத்த முடியும். தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். நீங்கள் விரும்பிய படங்களை எல்லாம் உங்களால் உருவாக்க முடியும். அனைவருடைய புத்தியும் தொழிற்படுகின்றது. இவை மனிதர்களுக்கு நன்மை அளிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. எவரும் ஒரு நிலையத்துக்கு செல்ல முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே எந்த வழிமுறையை நீங்கள் உருவாக்குவதால் இந்த இனிப்பை பெருகுவதற்கு மக்கள் தாங்களாகவே வர முடியும்? சிலர் செய்கின்ற இனிப்புக்கள் மிகவும் சிறந்ததாக இருக்கும் பொழுது அவற்றை ருசி பார்த்தவர்களால் அவை விளங்கப்படுத்தப்படுகின்றன. அவர்கள் அனைவரும் ஏனையோருக்கு கூறுவார்கள், இன்ன இன்ன கடைக்கு செல்லுங்கள், இதுவே மிக சிறந்த முதற்தரமான இனிப்பு ஆகும். அத்தகையதோர் இனிப்பை வேறு எவராலும் கொடுக்க முடியாது. எவராவது அதை பார்க்கும் பொழுது அவர் சென்று ஏனையோருக்கும் கூறுகின்றார்கள். நிச்சயமாக எவ்வாறு பாரதம் முழுவதும் சத்திய யுகத்துக்கு செல்ல முடியும் என்பதையும் பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். அதற்காக நீங்கள் பெருமளவில் விளங்கப்படுத்துகிறீர்கள். ஆனால் அவர்கள் கல்லு புத்தியை கொண்டிருப்பதால் அதற்கே முயற்சி தேவைப்படுகின்றது. எவ்வாறு வேட்டையாடுவது எனவும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் முதலில் எவ்வாறு சிறிய இடையை வேட்டையாடுவது என்று நீங்கள் கற்றுக்கொள்கின்றீர்கள். பெரிய இடையை வேட்டையாடுவதற்கு பலம் தேவைப்படுகின்றது. வேதங்களையும் சமய நூல்களையும் கற்றுள்ள பல வேறு மகத்தான பண்டிதர்கள் உள்ளார்கள். அவர்கள் தங்களை மகத்தான அதிகாரிகளாக கருதுகின்றார்கள். பெனாரிஸில் அவர்கள் மிக பெரிய பட்டங்களை பெறுகின்றார்கள். இதனாலேயே பாபா விளங்கப்படுத்துகின்றார், எல்லாவற்றுக்கும் முதலில் பெனாரிஸில் உள்ள அனைவரையும் சுற்றி வளைத்து சேவை செய்யுங்கள். மக்களில் பிரபல்யமானவர்களின் ஒளியானது வெளிப்படும் பொழுது அதன் பின்னர் ஏனையோரும் செவிமடுப்பார்கள். எவரும் இளையவர்களை செவிமடுக்க மாட்டார்கள். தங்களை சமய நூல்களில் அதிகாரிகளாக கருதுகின்ற சிங்கங்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அத்தகைய பெரிய பட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சிவபாபாவுக்கும் கூட பல்வேறு பட்டங்கள் இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்துக்குரிய இந்த ராஜ்யம் பின்னர் ஞான மார்க்கத்துக்குரிய ராஜ்யம் ஆகுகின்றது. ஞான மார்க்கத்தில் பக்தி இருக்காது, பின்னர் பக்தியில் முற்றாகவே ஞானம் இருக்காது. ஆகவே தந்தை இவை அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். இங்கமர்ந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் நட்சத்திரங்கள் என்கின்ற புரிந்துணர்வுடன் தந்தை உங்கள் அனைவரையும் பார்க்கின்றார். நீங்கள் சரீர உணர்வை துறக்க வேண்டும். மேலே நட்சத்திரங்களின் பிரகாசம் உள்ளதை போன்று இங்கும் ஒரு பிரகாசம் உள்ளது. சிலர் பெரும் பிரகாசமான ஒளியை கொண்டிருப்பவர்களாகியுள்ளனர். அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற பூமியின் நட்சத்திரங்கள் ஆவார்கள். இது அத்தகையதொரு பெரிய எல்லையற்ற மேடையாகும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அது எல்லையற்ற இரவும் பகலுமாகும். இதுவே அரைக்கல்பத்தின் இரவும் அரைக்கல்பத்தின் பகலுமாகும். அது எல்லையற்றதாகும். பகலில் சந்தோஷத்தையும் தவிர எதுவுமே இல்லை. எங்கும் தடுமாறி திரிய தேவையில்லை. ஞானத்தில் சந்தோஷமும் பக்தியில் துன்பமும் உள்ளது. சத்திய யுகத்தில் துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அங்கு மரணம் கிடையாது. நீங்கள் மரணத்தை வெல்கின்றீர்கள். அங்கு மரணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அது அமருத்துவ பூமியாகும். அமருத்துவ பூமிக்காக தந்தை உங்களுக்கு அமருத்துவ கதையை கூறுகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். முழு சக்கரத்தின் ஞானம் முழுவதும் அதன் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களிடம் உள்ளது. பரந்தாமமே ஆத்மாக்களாகிய உங்களுடைய வீடு என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பாகங்களை நடிப்பதற்கு வரிசை கிரமமாக நீங்கள் அங்கிருந்து இங்கு வருகின்றீர்கள். பல ஆத்மாக்கள் உள்ளனர். தந்தை அமர்ந்திருந்து ஒவ்வொருவரை பற்றியும் தனிப்பட்ட முறையில் பேச மாட்டார். அவர் உங்களுக்கு அனைத்து விடயங்களையும் மிகவும் சுருக்கமாக கூறுகின்றார். பல்வேறு கிளைகள் உள்ளன. தொடர்ந்தும் கிளைகள் வெளிப்படுவதால் விருட்சம் வளர்கின்றது. தங்கள் சொந்த சமயத்தை பற்றி கூட அறிந்திராத பலர் உள்ளனர். தந்தை வந்து விளங்கப்படுத்துகின்றார், ஆதியில் நீங்கள் தேவ தர்மத்துக்குரியவர்களாவீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் இப்பொழுது உங்கள் தர்மத்திலும் கர்மத்திலும் சீரழிந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆதியில் நீங்கள் அமைதிதாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தீர்கள் என்பதும், பின்னர் இங்கு உங்களுடைய பாகங்களை நடிப்பதற்கு வந்தீர்கள் என்பதும் இப்பொழுது குழந்தைகளாகி உங்களின் புத்தியில் உள்ளன. அது லட்சுமி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. அது அவர்களுடைய வம்சமாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் சூரிய வம்சத்தவர்களாக இருந்தீர்கள் எனவும், பின்னர் சந்திர வம்சத்தவர்கள் ஆகினீர்கள் எனவும் தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். அதற்கிடையில் கிளை கதைகள் உள்ளன. இது எல்லையற்ற நாடகமாகும். அது அத்தகையதொரு சிறிய விருட்சமாகும். இதுவே பிராமண குலமாகும். பின்னர் நீங்கள் அனைவரையும் பார்க்கவோ அல்லது சந்திக்கவோ இயலாத அளவுக்கு அது மிகவும் பெரியதாகும். நீங்கள் தொடர்ந்தும் அனைவரையும் சேவையால் சுற்றி வளைக்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், டெல்லியிலும் பெனாரஸிலும் உள்ள அனைவரையும் சுற்றி வளையுங்கள். அவர் பின்னர் கூறுகின்றார், நீங்களே முழு உலகையும் முற்றுகையிடப் போகின்றவர்கள் ஆவீர்கள். நீங்கள் யோக பலத்தின் மூலம் உலகம் முழுவதிலும் ஒரே ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதால் நீங்கள் பெருமளவுக்கு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். சிலர் தொடர்ந்தும் ஒரே இடத்துக்கு செல்கின்றார்கள். ஏனையோர் வேறோர் இடத்துக்கு செல்கின்றார்கள். இப்பொழுது எவரும் உங்களை செவிமடுப்பதில்லை. முக்கியஸ்தர்கள் வந்து அது செய்தித்தாள்களில் அச்சிடப்படும் பொழுது அவர்கள் பின்னர் புரிந்து கொள்வார்கள். இப்பொழுது வேட்டையாடப்பட்டுள்ள இறையானது சிறிய இறை ஆகும். இதுவே உங்களுக்கு சொர்க்கம் என்று மகத்தான பெரிய செல்வந்தர்கள் எண்ணுகிறார்கள். ஏழைகள் மாத்திரமே வந்து உங்களுடைய ஆஸ்தியை கோருகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், பாபா வேறு எவரும் அன்றி நீங்கள் மாத்திரமே என்னுடையவர். எவ்வாறாயினும் பற்றானது முழு உலகிலும் துண்டிக்கப்படும் பொழுது மாத்திரமே அது நிகழ முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.